1912 ஆண்டுல ஏப்ரல் மாதத்தில் உலகத்திலேயே மிக பெரிய மிகச்சிறந்த ஒரு கப்பலை உருவாக்கி அதில் அநேகர் பிரயாணம் செய்தார்கள். அது டைட்டான் என்ற கப்பல். அந்த கப்பலை குறித்து சில படங்கள் கூட எடுத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த கப்பலில் முதல் முறையாக போகும் பொழுது அவ்வளவு ஒரு அதை குறித்து தாங்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த கப்பலிலே போனார்கள். ஆனா அந்த கப்பல் பயங்கரமான ஒரு அழிவை சந்திக்க நேரிட்டது. மிக அதிகமான அளவில் பொருள் செலவு செய்து மிகச்சிறந்த முறையில் ஆக்கப்பட்ட ஒரு கப்பல். அப்பொழுது ஒரு லிஸ்ட் வெளியிடப்பட்டது. அதாவது அந்த கப்பலிலே அழிந்து போனவர்கள் தோஸ் ஹூவர் லாஸ்ட் அண்ட் தோஸ் ஹூவர் சேவ்ட். யாரெல்லாம் இழக்கப்பட்டு போனார்கள், யாரெல்லாம் காக்கப்பட்டார்கள். அமையால இந்த உலகத்தில் கூட ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒன்றாக நான் இழக்கப்பட்டவர்களுடைய அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கக்கூடும், அல்லது மீட்கப்பட்டவருடைய பட்டியலில் நாம் இருக்கக்கூடும். ஆனால் நம்ம எந்த பட்டியலில் இருக்க விரும்புகிறோம் என்பது கேள்வி. எனக்கு கேட்டால் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை குறித்து அதிகமாக சிந்திப்பது கிடையாதுங்க. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த மீட்கப்பட்டவர்களின் பட்டியல் வர வேண்டுமானால் நாம் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் 1 தீமோத்தேயின் புத்தகத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். 1 தீமோத்தேயின் புத்தகம் 1:15 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே அவருடைய வருகைக்கும் பாவிக்கும் இடையிலான உறவு மிக ஆழமானது. அல்லது இப்படியும் கூட சொல்லலாம், தன்னை ஒரு பாவி என்று உணர்கிற ஒரு மனிதனுக்கும் ரட்சிப்புக்கு உரிய ஒரு தேடுதலுள்ள மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்கும்படியாகவே வந்தவர் கிறிஸ்து. வேறு எந்த நோக்கத்துக்காகவே இயேசு கிறிஸ்து வரவில்லை. பவுல் இந்த இடத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவுமே கூட இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது சாட்சியாக அவர் என்ன சொன்னார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19 தன்னுடைய பணியை குறித்து அவர் சொன்ன வேளையில் இவ்விதமாகத்தான் அவர் சொன்னார். அவராகவே சொன்ன ஒரு சாட்சியும் பவுல் சொல்லுகிற சாட்சியும் எவ்வளவு பொருந்துகிறதாய் காணப்படுகிறது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு இது முக்கியமானதாக இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து லூக்கா 19:10 சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய அவர் வந்ததனுடைய பிரதானமான ஒரே நோக்கம் ரட்சிப்பு தாங்க. வேற எதுக்குமே அவர் வரல. அவர் அற்புதங்களை செய்தார் உண்மைதான், பெரிய காரியங்களை செய்தார் உண்மைதான், சரித்திரம் அவருடைய வருகையின் மூலமாய் பிளக்கப்பட்டது உண்மைதான். அவர் இந்த உலகத்தில் ஒரு மகத்துவமான போதகனாக போதிக்கிறவராக நல் காரியங்களை செய்கிறவராக வந்தவர் உண்மைதான். ஆனா அவர் வந்ததனுடைய பிரதானமான நோக்கமே ரட்சிக்கும்படியாகத்தான் வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்புக்கும் அவருடைய பணிக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டாங்கிறதான் கேள்வி. அவர் வந்ததனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டா இல்லையா என்பதுதான் கேள்வி. வேற எதுக்குமே வரலீங்க அவரு. ஒரே ஒரு குறிக்கோள், ஒரு பாவியை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆகவேதான் பவுல் தெளிவா சொன்னார், பாவிகளை ரட்சிக்க. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவோடு கூட அவருடைய அந்த மிஷன், அந்த பணியில உனக்கு ஒரு பங்களிப்பு வேண்டுமானால் நீ ஒரு பாவி என்கிற அந்த தகுதியின் மூலமாகத்தான் நீ அவரிடத்துல போக முடியும். நீ வேற எதன் மூலமாக நம்ம போகவே முடியாதுங்க. நமக்கு வேண்டிய தகுதி பாவி என்பதுதான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. வேறொரு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாதுங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் பிரதானமான பணி நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நான் பாவி என்று உணர்கிற உணர்வின் மூலமாக அவரை கிட்டிச் சேர்வதின் ஒரே வழிமுறை தான். இன்றைக்கு கிறிஸ்துவானவர் பல விதங்களில் போதிக்கப்படுகிறார். அவர் சுகமளிக்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, இன்னும் பல விதங்களில் இன்றைக்கு சபைகள் போதிக்கப்படுகிறது. மக்களும் கூட அந்த விதமான ஒரு நோக்கத்தோடு கிறிஸ்துவை கிட்டிச் சேருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில கத்தர் இறங்கியும் அவர்களுக்கு செய்கிற நன்மைகள் உண்டு. ஆனா அது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே அவர் ரட்சிப்பின் நோக்கத்துக்காகத்தான் வந்தாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் முதலில் இருந்து தொடர்ந்து அவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்க வந்ததை குறித்து சொல்லுகிறார். பாவ நிவாரண பலி என்பது கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மனிதர் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம் என்பதை பிரதிபலிக்கும்படியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகத்தில் வேதத்தில் 28 முறை அவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 28 முறை தன்னை ஆட்டுக்குட்டி என்று தான் சொல்றார். உண்மைதான், வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார், மகத்துவமானவராக வெளிப்படுத்துகிறார். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் தன்னை ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தும்படியாக 28 முறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் இங்கே நீங்க பார்ப்பீர்களானால் இவ்விதமாக அவரை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 8 வசனத்தில் புதிய பாட்டில் 345, உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இந்த ஆட்டுக்குட்டியானவர், இந்த இயேசு கிறிஸ்துவானவர், இந்த இரட்சகர், அவர் அவருடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொன்ன டைட்டான்ல இழக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் புத்தகத்தில் மீட்கப்பட்டவர்கள் பட்டியல் மாத்திரமே காணப்படும், மீட்கப்படாதவருடைய பட்டியல் இருக்காது. இங்க நாம் பார்க்கிறோம், அங்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நான் இயேசுவை எவ்விதமாக கிட்டிச் சேருகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்விதமாக கிட்டிச் சேர விரும்புகிறேன்? பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே நாம் அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல என்ற ஒரு மனநிலையோடு கூட வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மனிதர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறோம். அதே மனநிலையோடு கிறிஸ்துவையும் கூட கெட்டிச் சேருகிறோம். ஆண்டவரே, நான் அவ்வளவு ஒரு மோசமான நபர் அல்ல, அவ்வளவு ஒரு மோசமான மனிதன் அல்ல. ஆகவே அநேக சமயங்களில் நாம் இயேசுவை நான் ஒரு பாவி என்று கிட்டிச் சேராததுனால அவருடைய முழுமையான மீட்பின் பயன், தி அக்காம்ப்ளிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நிறைவேற்றின காரியத்தினுடைய முழுமையான அந்த காரியம் என்னில் நிறைவேற்றப்படுவதில்லை. நம்ம அநேகர் இயேசுவை நம்புகிறோம் இல்லை, நான் சொல்லலீங்க, இயேசுவை நம்புகிறோம், மெய்யாலுமே நம்ம இயேசுவை நம்புகிறோம். அவரை நம்பித்தான் அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக காரியங்களில் செயல்படுகிறோம். ஆனா நான் அவரை எந்த விதத்தில் அல்லது என்ன விதமான நம்பிக்கையோடு கிட்டிச் சேர்கிறேன் என்ன கேட்டா, அவர் ஏன் நம்மை கிட்டிச் சேரும்படியாக சொல்லுகிறார்னு சொன்னா, அவருக்கு அருமையான பெயரை கூட்டப்படுகிறதை பார்க்கிற மத்த எழுதின சுவிசேஷத்துல அவருடைய பணியோடு கூட இணைந்த ஒரு அருமையான பெயரை நாம் வாசிக்கிறோம். அங்கு அவருக்கு என்ன பெயரிடுவது என்பதை குறித்து யோசேப்புக்கு சொன்ன பொழுது 21:21 மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய வாழ்க்கையில இயேசுன்னு சொல்றோம், ஆனா எந்த இயேசுவை நாம் கெட்டிச் சேர்ந்திருக்கிறோம், எந்த இயேசுவை நாம் நம்புகிறோம்? என்னுடைய வாழ்க்கையில என்னை ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்புங்கிறது சால்வேஷன் ஃப்ரம் வாட், எதிலிருந்து ரட்சிப்பு? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு, பாவ சுபாவத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய அகோர ஆக்கினையிலிருந்து, நரகத்திலிருந்து ரட்சிப்பு. ஆகவே இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவனிடத்தில் அவரை ரட்சகராக தான் ஒரு பாவியாக உணர்ந்து வருகிற வேளையில் அவன் மீட்கப்படுகிறான், பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து மீட்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில அறிந்து அறியாமல் இதை நம்ம மறுக்கவே முடியாது. அநேக சமயங்களில் நம்முடைய பாவ சுபாவம் நம்ம எவ்வளவு மேற்கொள்ளுகிறது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அதை நியாயப்படுத்தலாம், ஆனா கூட அது மெய் என்பதை குறித்து நாம் மறுக்க முடியாது. நம்முடைய பாவ சுபாவத்தினால சில சமயங்களில் நாம் பாவம் செய்துவிட்டு அல்லது அவ்விதமான காரியங்களின் விளைவாக நாம் பாதிக்கப்படுகிறோம். நான் என்ன அதை செய்தேன், நான் ஏன் இப்படி பேசினேன், அல்லது ஒரு சில சமயங்களில் அதனால நம்ம பாதிக்கப்படுவதில்லை. ஆனாலும் இதுல எந்த விதமான வித்தியாசம் இல்ல, அது பாவம், பாவம் தான். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 1 யோவான்ல அவர் இவ்விதமாக ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். யோவான் எழுதின 1வது நிருபத்தில் அவர் இவ்விதமான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த 7:8-9 தான் சொல்றார். 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் 325 அவர் ஒளியில் இருக்கிறது போல, 7 நாமும் ஒளியிலே நடந்தால். பொதுவாக நம்ம என்ன தெரியுங்களா, ஒரு கிறிஸ்தவன் ஒளியில் வாசம் நடக்கிறவன், கிறிஸ்து அவனோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒளியோடு கூடிய ஒரு பாதையை கொண்டதாக இருக்கிறது. அவன் யாருங்கிறது அறிந்திருக்கிறான், அவருடைய வாழ்க்கையில் அவனோடு கூட துணை நிற்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையின் வழிமுறை எவ்விதமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையின் முடிவு என்பதை குறித்து அறிந்திருக்கிறான். ஆகவே அவன் இடறுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு சொன்னாரு, நாம் ஒளியிருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால். அப்படின்னு என்னன்னா, எனக்குள் ஒரு பாவத்தன்மை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், அந்த பாவத்தன்மை நிமித்தமாக பாவம் என்னுடைய வாழ்க்கையில பல விதங்களில வெளிப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனா அவர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதனாலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவம் இன்னொரு விளைவை உண்டாக்குகிறது. பாவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் பொழுது அதை அறிந்து செய்யலாம், அறியாம செய்யலாம். ஆனா ஒரு குற்றமுள்ள மனசாட்சியை நம்மில் அது உருவாக்குகிறது. பாவம் எப்பொழுதும் நமக்குள்ளாக ஒரு குற்றமுள்ள மனசாட்சி உண்டாக்குறது. தைரியமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்பட முடிவதில்லை. இந்த குற்றமுள்ள மனசாட்சி நிமித்தமாக இன்றைக்கு அநேக சமயங்களில் நம்முடைய சரீரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நேற்று தினத்தில் ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்கும் பொழுது, அவங்க இந்த சில வியாதியினால எம்ஆர்ஐ அப்படி பல காரியங்களை, மாறினா 7,000 ரூபீஸ் செய்து அந்த மூளையினுடைய எல்லா காரியங்களை எல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கையில பாவம் குற்றமுள்ள மனசாட்சி உண்டாக்குறது மாத்திரமல்ல, குற்றமுள்ள மனசாட்சி எப்பொழுதும் நம்மை தேவனை விட்டு விரட்டி அடிக்கிறது. தேவனிடத்துல நம்ம வர விரும்ப மாட்டோம், தேவனிடத்தில் வர தைரியம் நமக்கு இருக்காது. அதுதான் ஆதாம் ஏவாள்ல பார்க்கிறோம். என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தேவனை விட்டு ஓட ஆரம்பித்தார்களே ஒழிய தேவனிடத்தில் வர விரும்பவில்லை. அமையாலே பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை மனதளவில், சரீரத்தில், ஆத்மாவில் கடுமையான பாதிப்பை உண்டாக்குகிற அதிபயங்கரமான ஒரு காரியம், வியாதின்னு சொல்றதை விட the deadly thing. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சிலுவை அண்டை. ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம் அந்த 1 தீமோத்தேயின் புத்தகத்துல இந்த முதல் பகுதியில பவுல் இவ்விதமான ஒரு அறிக்கையை செய்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து அவர் இந்த இடத்துல முதலாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தன்னை பற்றி அவர் சொல்றார். அந்த 1 தீமோத்தேயு 1:14 அங்கு 15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் அப்படியான ஒரு மோசமான நபராக நாம் பார்க்குவதில்லை. ஒரு விபசாரக்காரனாக, ஒரு குடிகாரனாக, அல்லது பல விதங்களில் குடும்பங்களை அழித்தவனாக நாம் பார்க்கிறதில்லை. ஆனா இந்த இடத்துல அவர் தன்னை குறித்து சொல்லும்படியான காரியம் ஒருவேளை மிகைப்படுத்தி தன்னை குறித்து சொல்றாரோ, ஒரு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லி மிகைப்படுத்தி பேசுகிறாரா? இல்லைங்க. பாவிகளில் வேதத்தில் பார்க்கும் பொழுது பாவிகளில், ஆகவே மோசமான பாவி, கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி என்ற வித்தியாசமானது வேதத்தில் எங்கேயுமே சொல்லலைங்க. ஒரு பாவியை பாவி என்று தான் வேதம் சொல்லுதே ஒழிய, எந்த இடத்திலும் ஒரு பாவியை அளவு குறியிட்டு சொல்லவே இல்லைங்க, ஒரே அளவுல தான் சொல்லுது. ஆனா நம்ம நினைக்கிற அநேக சமயங்களில் நான் அவரை போல அல்ல, இவரை போல அல்ல. ஆகவே நாம் கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்புக்கு நம்மை புறம்பாக்கிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நம்மை தூரமாக்கிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நம்மை அதிகமாக விலக்கிக் கொள்ளுகிறோம். அது நம்முடைய இருதயத்தில் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். பவுல் சொன்ன மாதிரி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். பவுல் இந்த இடத்துல மிகைப்படுத்தி பேசவில்லை. ஏன்னு கேட்டா பவுல் இந்த இடத்துல உண்மையான நிலையை குறித்து தான் சொன்னாருங்க. ஏன்னு கேட்டா வேதத்துல எந்த இடத்திலுமே ஒரு பாவியை எந்த ஒரே கேட்டகரியில தான் வைத்திருக்கு. எங்க பார்த்தாலும் சரிங்க, பாவி ஒரு பாவிதான். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே பாவிதான். ஆகவே நான் மற்றவர்களை விட மேன்மைங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இந்த வேதத்தில் எந்த இடத்திலுமே நீங்க பார்க்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம். லூக்கா 18வது அதிகாரத்தில் இங்கு ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இவன் சாதாரணமான ஒரு ஆயக்காரன், இவன் ஒரு எளியமையான மனிதன். அவனும் கூட அதே பெயரை சொல்லிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறான். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், லூக்கா 18:13, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். பாவி பாவி தாங்க. அமையாலே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை இரட்சகராக கிட்டிச் சேர வேண்டுமானால், கிறிஸ்துவின் பிரதான பணி, அவர் வந்ததனுடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய நிறைவேற்றின இந்த மகத்துவமான காரியம் உன்னுடைய வாழ்க்கையில பலிதமாக வேண்டுமானால், நீ வர வேண்டிய ஒரே ஒரு நிலை, நான் ஒரு பாவிங்கிறதாங்க. வேற எதுலையுமே நான் நல்ல பாவி கெட்ட பாவி நான் கொஞ்சம் பரவாயில்லைங்கிறதே கிடையாது. அமையால என்னுடைய வாழ்க்கையில உண்மையான இயேசுவின் மகத்துவமான அந்த மீட்பு ரட்சிப்பு தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குற்றமுள்ள மனசாட்சியில் என்னை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களில நான் தைரியமாய் கடந்து செல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் குற்றமுள்ள ஒரு மனசாட்சியோடு கூட நான் பயந்து ஓடி ஒளிவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற காரியங்களை நான் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் கடந்து செல்கிறேன். இதுதாங்க ஒரு பாவி கிறிஸ்துவனாக மாறுகிற காரியம். நீ ஒரு பாவியாக வந்தாதான் ஆண்டவர் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த காரியத்தை அவர் செய்யறேன்னு சொல்றார். நீ ஒரு பாவியாக வரும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காரியத்தை அவர் மாத்திரமே செய்கிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் இவ்விதமாக பாவத்தை குறித்து பேசும் பொழுது அவர் இங்கே பாவியை நீதிமானாக்குகிறவர் என்ற காரியத்தை பார்க்கிறோம். பாவியை நீதிமானாக்குகிறவர், அமையால நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவியை தான் அவர் நீதிமாக்கிறார். ஒரு பாவியை தான் அவர் நீதிமானாக மாற்ற முடியும். வேறொரு வழிமுறை வேதத்தில் இல்லை. ஏன், தாவீது பெரிய ராஜாதான்,
அவனும் கூட சங்கீதம் 51வது அதிகாரத்தில் ஆண்டவர் இடத்துல அப்படித்தான் வர்றாங்க.
அவன் ஒரு ராஜா என்பதாக எண்ணி அவன் வர முடியவில்லை. இந்த உலகத்தில் பவுலும் சரி, பெரிய படித்த பட்டதாரியும் சரி, அல்லது ஆயக்காரனை போல சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு பாவியாகத்தான் வர முடியும். 51வது சங்கீதத்தில் அவர் கேட்கிறாரு, 1வது வசனத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
சொன்னார், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அம்மையாருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது முழுமையான ஒரு தேவனுடைய மகத்துவமான செயல். ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, பாவங்களிலிருந்து விடுதலை, குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் வருகிறது. இன்றைக்கு இங்கேயும் சரி, மேற்கத்திய நாடுகளிலும் சரி, மனிதர்கள் குற்றமல்ல மனசாட்சியினால பாதிக்கப்படுகிறார்கள், குற்றமல்ல மனசாட்சியினால பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குற்றமல்ல மனசாட்சியினால வாழ்க்கையில காரியங்களை தைரியமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. இந்த மாலையில உன்னுடைய வாழ்க்கையில் நீ விதமாய் வாழுகிறாய். பவுல் சொல்றார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான், அவருடைய கிருபை என்னில் பெருகிற்றுன்னு சொல்றார். அம்மையனுடைய வாழ்க்கையில உன்னுடைய பெயர் எதில் எழுதப்பட்டிருக்கிறது? நீ இழக்கப்பட்டவர்கள் பட்டு பெயரில் இருக்கிறையா, அல்லது மீட்கப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கிறையா? இதுல அதாவது How do we approach salvation? இது ரொம்ப முக்கியம். நீ ரட்சிப்பை குறித்து எவ்வளவாக நினைக்கிறாய்? ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில பிரதானமான ஒன்றாக செயல்படுகிறதாக இருக்கிறதா, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில மற்ற பல காரியங்களின் மத்தியில இதுவும் ஒன்று என்று நீ நினைக்கிறையா? பேதுரு எழுதின நிருபத்தில் இந்த வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். பேதுரு சொன்னார், என்ன சொன்னார்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை குறித்து நீங்க அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்றை குறித்து நீங்கள் அதிக பிரதானமான ஒரு எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு புதிய ஏற்பாட்டில் 322வது பக்கத்தில், 10வது வசனம், 1வது அதிகாரம், 10வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம், இட் வில் நெவர் ஹேப்பன், தி ஃபால். ஒரு காலம் உடைய வாழ்க்கையில நீ இடற மாட்டாய், தடுமாற மாட்டாய், வாழ்க்கையின் சூழ்நிலைகளில நீ கலங்கி நிற்க மாட்டாய். உடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாக, an uncertain man traveling in an uncertain journey. இன்னைக்கு நிறைய அப்படித்தான் நம்ம வாழ்றோம். நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, நிச்சயமில்லாத பிரயாணம், நிச்சயமில்லாத ஒரு நிலைப்பாடு, அநேக சமயங்களில் நாம் குழம்பி நிற்கிறோம். காரணம், நாம் இன்னுமாக ரட்சிக்கப்படவில்லை. இயேசுவை நான் ஆண்டவரே என்னுடைய நிலை விதமானதாக இருக்கிறது என்று நான் கிட்டி சேரல. நான் யோசனை பண்ணிப்பார், நீ இப்பொழுது எப்படி கிட்டி சேருகிறாய் என்பதும், நீ எப்படி இயேசுவை கிட்டி சேர்ந்திருக்கிறாய் என்பதும் மிக முக்கியம். அவனுடைய வாழ்க்கையில அப்பொழுது நீ இடறி விழ மாட்டாய், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை தைரியமாய் கடந்து, என்ன கேட்டா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவன், எனக்காக திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர், என்னுடைய வாழ்க்கையில வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், என்னுடைய வாழ்க்கையின் திட்ட அந்த திட்டத்திலும் உருவாக்குதலிலும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். தாவீதை போல சொல்ல முடியும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வெற்றியுள்ள வாழ்க்கை, எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். வாழ்க்கை என்பது நாம் பெற்றிருக்கிற பொருள்களினால் அல்ல. நிறைய நம்ம கணக்கிடுறங்க, ஒரு ஏழை ஒண்ணுமே இல்லாத லாசரு அவன் நிறைவுள்ளவனாய் காணப்பட்டான், ஆனா ஐஸ்வர்யவான் நிச்சயமாக நிறைவுள்ளவனாக இருந்திருக்க முடியாது. சமாதானமும் சந்தோஷமும் நாம் பெற்றிருக்கிற பொருள்களை சார்ந்தல்ல, நாம் பெற்றிருக்கிற நிலையை சார்ந்தல்ல, இருதயத்தை சார்ந்தது. உடைய வாழ்க்கையில வறுமையிலும் சந்தோஷமா இருப்ப, உடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கும், அதுல சமாதானமற்று வாழுவாய். கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கிறவர். அம்மையானுடைய பெயர் பட்டியல் உண்மையா இருக்கா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாய்? இனம் புரியாத பயத்தினால நீ பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு காலையில பார்த்தான் சமநிலை கிறிஸ்தவன். உடைய வாழ்க்கையில ஒரு சமநிலை கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்துவை அறிந்திருப்பதன் மூலமாக வாழ்வான்? எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் அசைக்கப்படாத ஒரு நிலையில் வாழ்கிறவனாய் காணப்படுவான். உடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்துப்பார். உடைய வாழ்க்கை இந்த வேதத்தின் அளவுகளில இல்லைன்னா கிறிஸ்துவிடத்துல நீ போ, ஆண்டவரே பாவியாக மேல் கிருபையாயிரும். என்னுடைய வாழ்க்கையில நீர் வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் ரட்சிப்பு, அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறதா என்பதை குறித்து நான் நிச்சயமாக இல்ல. நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற தெளிவான ஒரு தெளிந்த மனது எனக்குள் இருக்கும். குற்றமுள்ள மனசாட்சி என்னை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்தை மன்னித்திருப்பீரானால் என்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை. இன்றைக்கு மனிதனை பாவ சுபாவம் மாட்டி படைக்கிறது. உன்னுடைய எதிராளி யாருன்னா உன்னுடைய சொந்த சுபாவம். அதே சமயம் யோசனை பண்ணிப்பார், உன்னுடைய சுபாவத்தினால உன்னுடைய சமாதானத்தை இழந்து விடுகிறாய், உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறாய். உறவுகளில் பாதிப்பு, உறவுகளில் விரிசல். உடைய வாழ்க்கையில ஒரு நிலையான சீரான ஓட்டம் இல்லை. அமையாலே பவுலுக்கு சொன்ன அதேதான், பாவியாக நீ ரட்சியும் ஆண்டவரே. அயக்காரனுக்கு அதேதான், தாவீதுக்கு சிலுவையை நோக்கி பார்ப்போம். நம்மிடத்துல பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல நீ இந்த வசனத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையாலுமே உன்னுடைய நிலையை சித்தரித்து காண்பிக்கிற இவ்விதமான ஒரு காரியத்தை தேவனோடு கூட பேசுகிற என்று உணர்வாயானால் நீ அவரிடத்தில் அவிதமாக வா. அவருடைய நிச்சயமான இந்த உலகத்தினுடைய நோக்கம், திட்டம், ரட்சிப்பு அது உன்னில் நிறைவேறுகிறது அவசியம். அதுவே உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான வாழ்ந்ததின் பயன். இல்லைன்னா நீ எவ்வளவுதான் சாதிக்கலாம், எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், எவ்வளவுதான் செய்யலாம், பட் யூ ஆர் லாஸ்ட், லாஸ்ட் இட்டர்னலி. நீ இழக்கப்பட்டு போவாய், நித்திய நித்தியமா இழக்கப்பட்டு போயிருவேன். ஆனா நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாயானால் நித்திய நித்தியமாய் மோட்ச ராஜ்யத்தில் தேவனோடு வாழுவாய். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நீர் வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் ஒரு பாவியை ரட்சிப்பதுதான். வேற எதுக்காகவுமே இந்த உலகத்தில் வரல ஆண்டவரே. சுகமளிக்கும்படியாக அல்ல, அது மற்றவருடைய கஷ்டங்களை நீக்கும்படியாக அல்ல, வேற எதற்காகவும் வந்தல்ல. எழுந்து போனதை ரட்சிக்கவே நீர் வந்தீர். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் என்னிடத்தில் உண்டா? என்னுடைய பாவ சுபாவத்தில் எனக்கு விடுதலை உண்டா? அதே சமயங்களில் குற்றமுள்ள மனசாட்சியினால நான் ஒருவேளை இது என்னுடைய குற்றமுள்ள மனசாட்சியினால் எனக்கு ஏற்படுகிற இந்த பாதிப்பு ஒருவேளை சரீரப்பிரகாரமான பாதிப்பாக இருக்கலாம், அல்லது எனக்குள்ளாக ஏற்படுகிற அந்த பயம், திகில், நிச்சயமற்ற நிலைமை, வாழ்க்கையில சந்தோஷமற்ற நிலைமை, என்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளற்ற ஒரு ஜீவியம், ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசும். சபையில் உம்முடைய ரட்சிப்பின் கிருபையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இல்லைன்னா இந்த சபை கூட கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பணியில் அது நிச்சயமாக பின்னோக்கியா காணப்படுகிறதாகவே இருக்கும்.
ஆவியானவரே கிருபையாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.